ನಮಃ ಪಾರ್ವತಿ ಪದಯೇ ಮಹಾದೇವ. ಉಳಿಯರ್ಗೋನ್ ವೆಪ್ಪೊಡಿತ್ತ ಪುಗಲಿಯರ್ಗೋನ್ ಗಡಲ್ ಬೋರ್ತಿ ஆளிமிதை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி பாணி திருநாவலூர் வந்தொண்டருவதம் போற்றி ஊழிமாலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஒருத்தர் பத்தாவது மகா சன்னிதானம் அப்படின்னு பேர். இப்ப இருக்கிற மகா சன்னிதானம் பேரு 26வது நம்பர். பத்தாவது மகா சன்னிதானம் ஒரு மிகப்பெரியவர். ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், அவர்கிட்ட உபதேசம் கேட்க போனா ஒரு சின்ன பெண்ணு. நம்ம மதத்தில் என்ன சம்பிரதாயம்னு கேட்டீங்கன்னா, 5வது வயசுலேயே உபதேசம் கேட்டுக்கணும்னு நம்ம மதத்தினுடைய கட்டுப்பாடு. 8வது வயசுல 5வது வயசுல உபதேசம் கேட்டுக்கணும்னு அப்படி ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஆனா இன்னைக்கு 50 வயசுல கூட உபதேசம் கேட்டுக்கிறது இல்ல. என்ன பண்றது? அந்த உபதேசம் கேட்டுக்கிட்டு பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய புண்ணியம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த சன்னிதானத்துக்கிட்ட உபதேசம் கேட்கறதுக்கு போன கல்யாணம் ஆன பெண்ணு ஒருத்தி போன. உபதேசம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, பூஜை அந்த சன்னிதானம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கதவை சாத்திக்கிட்டு காதுல இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணுவாங்க. உடம்புல தண்ணியை தெளிச்சு, தலையில தண்ணியை தெளிச்சு, அவங்கள சுத்தப்படுத்தி, அந்த தண்ணியை தெளிக்கிறதுனால சுத்தப்படுத்தி அவங்க காதுல இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுவாங்க. இதுதான் தீட்சை அல்லது உபதேசம் அப்படின்னு சொல்றது. அப்படி இந்த என்ன பண்ணா, 20 வயசுல ஒரு பெண் உபதேசம் கேட்க போனா, உபதேசம் கேட்டுக்கிட்டு வெளியில வரும்போது 80 வயசு கிழவியா வெளியே வந்துட்டான். அவ ஆம்படை அவன் வெளியில இருக்கிறவன், என் மனைவி உள்ள போனால அவளை காணுமே, இது யாரோ ஒரு கிழவி வந்திருக்கிறாளேன்னு சொன்னான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த உபதேசம் கேட்ட உடனே அவளுக்கு அந்த முதுமையை வந்து விட்டது. ஐயோ என் மனைவி சின்ன பொண்ணாச்சே, கிழவியா போயிட்டாளேன்னு சொன்ன போது அந்த சன்னிதானம் மறுபடியும் ஒரு உபதேசம் பண்ணி அவளை சின்ன பொண்ணாக ஆக்கினார் என்பது வரலாறு. இன்னும் இந்த மாதிரி அவருடைய வரலாறு நீண்டு போகிறது, சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். அந்த சன்னிதானம் கிட்டத்தட்ட ஒரு 150 பாடல் திரு அருட்பா என்ற பெயர்ல பாடியிருக்கார். எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்கு முந்தி, 700 வருஷத்துக்கு முந்தையே திருவருட்பான்னு அவருக்கு பேர் வச்சார். ராமலிங்க அடிகளார் பேர் வச்சது பின்னாலதான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல சொல்றார், சம்பிரதாயம் அறிவனும் அப்படிம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பிரதாயம்னு ஒண்ணு உண்டு, சட்டம்னு ஒண்ணு உண்டு, சம்பிரதாயம்னு ஒண்ணு உண்டு. சம்பிரதாயப்படி நாம இப்ப தேவாரம் ஆரம்பிச்ச போது இந்த பிடியதன் உருவை பாடுறோம், அது கணபதி பாட்டு அல்ல, திருஞான சம்பந்தர் தேவாரம். திருஞான சம்பந்தர் தேவாரம், திருநாவுக்கரசர் தேவாரம், சுந்தரர் தேவாரம், மாணிக்கவாசர் பாடிய திருவாசகம், இதுலெல்லாம் சிவனை தவிர வேற ஒருத்தருக்கு பாடல் கிடையாது. ஏக தெய்வ கொள்கை தான் உணர்த்தப்படுகிறது. நீங்க சொல்லலாம், அப்புறம் பின்ன ஏயா கோயில்ல வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்கலாம். கோயில்ல வச்சோம்னா வேற காரணத்துக்காக வச்சிருக்கிறான். ஒருத்தனுக்கு ஒரு மனைவி, ஒருத்தனுக்கு ஒரு நூல் என்றெல்லாம் சொல்லப்படும். ஏதேனும் ஒரு நூலை பிடித்துக் கொள் என்று சொல்லுவார்கள், ஒரு குருநாதனை பிடித்துக் கொள் என்று சொல்லுவார்கள், ஒரு மனைவியை வைத்துக் கொள் என்றுதான் சொல்லுவார்கள். இப்ப இருதார மனைவியை நம்ம மனைவியே ஒத்துக்கல இல்லையா, வேற உலகம் ஒத்துக்குதா இல்லையங்கிறது அப்புறம் பார்ப்போம். நம்ம மனைவி ஒத்துக்கிறாளான்னு பாருங்க, ஒத்துக்க மாட்டா. அது போல ஏதேனும் ஒரு நூலை பிடித்துக் கொள். இப்ப நான் 12 திருமுறையை பிடித்துக் கொண்டேன், அதுலயே என்னுடைய ஆயுள் சரியா போச்சு. அதையே நான் சரியா பாக்கிறது எனக்கு அவகாசமும் அறிவும் இல்லாமல் போய்விட்டது இல்லையா? ஆமா. அது போல ஏதேனும் ஒரு நூலை எடுத்துக்கொள், அதுல சொல்றபடி நீ நட. என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் திருக்குறள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் திருக்குறள் சொல்றபடி படிக்கிறவங்க எல்லாம் நடக்கிறது இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். எங்க ஊர்ல ஒரு வாசக சாலை உண்டு, அதுல என்ன எழுதியிருக்கிற அந்த வாசக சாலையில் இருக்கிற தலைவர் திருப்புரை திருக்குறளை படி அதன்படி நட அப்படின்னு எழுதியிருக்கான். ரொம்ப பேர் நடக்கிறது இல்லை அப்படின்னு தான் என்னோட அபிப்பிராயம். சமீபத்தில் ஒரு கட்டுரையை நான் படித்தேன், இந்த பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா எழுதியிருக்கிறார், அதுல அவர் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கார், திருக்குறளை படிப்பவர்கள்லாம் அதன்படி நடப்பதில்லை அப்படின்னு எழுதியிருக்கார். ஆக இப்ப நான் பாடினது பிடியதன் உரிமைன்னு பாடினது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அதுல கணபதி என்ற சொல் வருகிறது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எங்க முன்னே இருந்த ஓதுவார்கள், இந்த கணபதி என்ற சொல் வர்றதுனால அதை முன்னாடி பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை உண்டாக்குனாங்க. அவ்வளவுதான் இல்லையா? நான் முன்னாள் தடவை நான் இங்கே நினைப்பூட்டி இருக்கிறேன், இருந்தாலும் அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ. ஆக அந்த சம்பிரதாயம் என்பது அதுபடி நான் இப்போ பாடுறேன். 1ஆம் திருமுறையிலே இன்னும் பாக்கி இருக்கிறது, கிட்டத்தட்ட 136 பதியம் இருக்கிறது, அதாவது 1360 பாட்டு இருக்கிறது ஒரு திருமுறையில. திருமுறை என்பது ஒரு பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 3 பகுதி திருஞான சம்பந்தம், 136, 126, 114 என்னமோ, ஆக 4000 பாடல் திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அவர் 160,000 பாடல் பாடினார் என்று வரலாறு நமக்கு அத்தனையும் கிடைக்கல. எதை கிடைச்சதையாவது நம்ம ஒழுங்கா பார்ப்போமா என்று பார்த்தால், சைவ மக்கள் போர்மான அளவுக்கு பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய குறை. இருந்தாலும் அது அவ்வளவு கேசட் வடிவத்தில் வந்துவிட்டது. உங்களுக்கு பாட முடியாவிட்டாலும் அந்த கேசட்டை சுத்தி விட்டு தேவாரத்தை வச்சு இதை கேட்டுக்கிட்டே வரலாம். திருமுறை ஓதுதல் பெரிய புண்ணியம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதனால்தான் கோயில்ல பூசையின் முடிவிலே தேவாரம் ஓதுதல் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த 1 திருமுறையிலிருந்து நான் 2 தடவையாக இந்த வாசி தீரவே என்ற தேவாரத்தை நான் உங்களுக்கு பாடி காட்ட நினைக்கிறேன். வாசி தீரவே காசு நூவி என்ன பொருள்? வாசினா வட்டம். அதாவது இப்ப ஒரு செல்லாத காசு இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த செல்லாத காசை ஒருத்தன் கொடுத்தோம்னா அவன் வாங்க மாட்டேன்னு சொன்னான்னா 5 ரூபாய் நோட்டுன்னு வச்சுக்கோ. அப்பா ஒரு 6 ரூபாய் எடுத்துக்கடா, அல்லது 1 ரூபாய் எடுத்துக்கடா, 4 ரூபாய் கொடுன்னு நாம கேட்கறோம்னு வச்சுங்க, கொடுத்துருவான். அவன் எப்படியாவது நோட்டுக்குள்ள வச்சு தள்ளி விடுவான் இல்லையா? அதுக்கு பேர் தான் வட்டம் அல்லது வாசி என்று பேர். திருஞான சம்பந்தருக்கு காசு கொடுத்தான் சிவன். அது கொஞ்சம் பழமையான காசாக இருந்ததுன்னு முன்ன இருந்தவர்கள் பொருள் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா இப்ப புது ஆராய்ச்சியில ஒருத்தர் எழுதியிருக்கிறார், பழமையான காசு அல்ல அது, புதுமையான காசு அப்படின்னு பொருள் பண்ணியிருக்கார். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முந்தி வரலையும் ஜவஹர்லால் நேரு இருந்த வரலையும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் காலத்துல தான் இந்த தசாம்சம் வந்தது. அதுக்கு முந்தி ஒரு அணாவுக்கு 12 பைசா அப்படின்னு தான் இருந்தது. 1 ரூபாய்க்கு 16 அணா அப்படின்னு தான் இருந்தது இல்லையா? ஆமா, பின்னால இந்த தசாம்சம்னு கொண்டு வந்தார் அவர். 5 காசு 10 காசு 50 பைசா அப்படின்னு கொண்டு வந்த போது 1 அணாவுக்கு எத்தனை காசு அப்படின்னு ரொம்ப பேருக்கு புரியாமலே போயிடுது. கேட்டுக்கிட்டே இருப்பான், 1 அணாவுக்குன்னா எவ்வளவு காசு, 2 அணாவுக்குன்னா எவ்வளவு காசு அப்படின்னு அல்லவா? அந்த மாதிரி திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தது புதுமையான காசு. புதுமையான காசு ஆனதுனால கடையில கொண்டு கொடுத்தா என்ன அந்த காசு புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். அதனால அவன் சாமான் கொடுக்கறது லேட்டா போச்சு அப்படின்னு தான் இப்ப புது ஆராய்ச்சியில வந்திருக்கு. பழமையான ஆராய்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பழமையான காசை கொடுத்து விட்டார், கொஞ்சம் வட்டம் கொடுக்கிற காசு அப்படின்னு. வட்டம் என்றால் புதுமை என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் ஒரு பெரும் புறவர் அல்லவா? ஆமா, இது நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒத்து வருகிறதா இல்லையாங்கிறத பத்தி அப்புறமா பார்த்துக் கொள்வோம். திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசருக்கு கொடுத்ததை விட புதுமையான காசு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் திருஞான சம்பந்தருக்கு பெருமை சேர்க்கும் என்று நான் எண்ணுகிறேன். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவீழ்மடலைக்கு போனாங்க. அப்பொழுது நாடு இருந்த நிலை ரொம்ப வறுமையான நிலை. அடியார்களுக்கே சோறு கிடைக்கிறது கஷ்டமா போச்சு. சிவர்கிட்ட கேட்டார்கள். சிவன் சொன்னான், திருவீழிமிடலையில கிழக்கு பக்கம் இருக்கிற பலிபீடத்துல ஒரு காசு வைப்போம், அதை திருஞான சம்பந்தர் எடுத்துக்கட்டும். மேற்கு பக்கத்தில் இருக்கிற பலிபீடத்துல ஒரு காசு வைப்போம், பொற்காசு, அதனை திருநாவுக்கரசர் எடுத்துக்கொட்டட்டும். நீங்கள் எடுத்துக்கொண்டு இதனை வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் சோறு போடுங்கள் என்று ஆண்டவன் உத்தரவிட்டு விட்டான். திருநாவுக்கரசர் கொடுத்த காசு அப்ப உலவிட்டு இருந்த காசு, அதனால கொண்டு கொடுத்தவனே சாமான் கொடுத்துறான். திருஞான சம்பந்தர் கொடுத்த காசு புதுமையான காசு ஆனதுனால தசாம்ச காசு மாதிரி. இது என்ன அந்த காசு இப்படி இருக்கு என்று கொஞ்சம் லேட் பண்ண ஆரம்பிச்சான் அந்த சாமான் கொடுக்கறதுக்கு. அதனாலே திருஞான சம்பந்தருடைய மடத்துல சாப்பாடு போடுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிறது. திருநாவுக்கரசர் மடத்துல சரியா 12 அடிச்ச உடனே சோறு போட்டுறாங்க. இது ஏண்டா இந்த துன்பம்னு நேரா சிவனிட்ட போனார் திருஞான சம்பந்தர். உடனே கேட்கிறார், எனக்கு இந்த வாசி தீர எனக்கு காசு கொடும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. ஆமா, வாசி தீரமே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர். மாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் கரைக்குள் மிளரையீர் கரைக்குள் காசினை. ஆனா சிஞ்ஞான சம்பந்தர் சொல்றாரு கரைக்குள் காசின்னு சொல்லிவிட்டார். ஆக இப்ப வந்திருக்கிற ஆராய்ச்சிக்கு இது ஒத்துப்பட்டு வருமா என்பதுதான் எனக்கு சந்தேகம். நான் ரெண்டையும் சொல்லிவிட்டேன், நீங்க உங்களுடைய அறிவிலையும் போட்டு பாருங்கள். எது சரின்னு வச்சுக்கீங்களோ எதை வச்சுங்க. ஆக எப்படியோ சிஞ்ஞான சம்பந்தர் இப்படி பாடி நல்ல காசு பெற்றுக் கொண்டார் என்பது மாத்திரம் நாம எண்ணிக்கொள்ளுவோம். கரை இறைவராயினீர் மறைகுள் மிடலையீர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே வாசி தீரவே சொல்றேன். இத்தனை சொன்னது பாட்டுக்கு பொருள். இப்ப ஒன்னு சொல்ல போறேன், தேவாரத்துக்கு ஈஸியான மெட்டும் இருக்கிறது கடுமையான மெட்டும் இருக்கிறது. இன்னொரு தடவை சொல்றேன், தேவாரத்துக்கு ஈஸியான மெட்டு எல்லாரும் பாடக்கூடியதாக ஒரு மெட்டு இருக்கிறது, எல்லோரும் பாட முடியாமல் படித்தவன் மாத்திரம் பாடக்கூடிய மெட்டும் இருக்கிறது. இப்ப இந்த ஈஸி மெட்டை சொல்றேன், நீங்களே சொல்ல முடியும். வாசி தீரவே வாசி தீரவே காத்து நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசலில் பாத்தீங்களா. இதுதான் ஈசி மெட்டு, பழமையான மெட்டு தான் இது, புதுசா நான் உண்டாக்கல. ஆமா, இப்ப அந்த கடுமையான மெட்டை நான் பாடி கேட்டேன் பாருங்க. பாசி தீரவே பாசி தீரவே மாசில் மிழலையே. இது இந்த ஓதுவார்களால்தான் பாட முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு ஓதுவார்கிட்ட 5 வருஷம் படிச்சாத்தான் சொல்ல முடியும் இல்லையா. ஆமா, வாசி தீரவே காத்து நல்குவீர் மாசின் மிடலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைக்குள் மிடலையீர் கரைகுள் காத்தினை உரைமை நல்குவே செய்யவே நீர் மெய்குள் மிடலையீர் பைகொள்ள ரவி நீர் உய்ய நல்குமே காளி மாநகர் பாடி தம்பங்கம் விழிமிழலை மேல் தாழும் மொழிகளே. இப்படி இந்த திருப்பதியம் பாடின உடனே அவருக்கு திருநாவுக்கரசருக்கு கொடுத்தது போலயே கொடுத்துட்டான். இந்த வம்பு நமக்கு என்னதுக்குடா அப்படின்னுட்டு இல்லையா. இது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் செய்த பொது தொண்டு. ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு சாதம் போடுறதுக்கு சாமியிட்ட காசை வாங்கி போட்டாங்க இல்லையா. ஆமா, இது பொது தொண்டு என்று நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்று ஸ்ரீரங்கத்துல எனக்கு ஒரு யானைப்பாகன் எனக்கு தொடர்பு. அவன் சிவபக்தன், யானைப்பாகன் பெருமாள் கோயில்ல வேலை பார்க்கிறவர். யானைக்கு நாமம் போட்டிருப்பார் இவர், பட்டையா விபூதி போட்டுக்கிட்டு அந்த யானையை ஓடிட்டு போவார். அவர் சிவபூசை பண்றவர். கோயில் இருக்கிறவன் என்ன பண்ணா, ஹெச்ஆர்டி போர்டுக்கு எழுதிட்டான், எங்க கோயில் யானைப்பாகன் நெத்தி நிறைய விபூதி எடுத்துட்டு வர்றான், அது எங்களுக்கு பிடிக்கலை, ஆனா யானைக்கு என்னமோ நாமம் போட்டுக்கிட்டு வர்றான் அப்படின்னு எழுதினாங்க. அவர் என்ன பண்ணிட்டாங்க ஹெச்ஆர்டி போர்டுல, உனக்கு என்னையா, அவன் எந்த வேஷத்துல இருந்தா என்ன, அவன் விபூதி போட்டுனானா கைது கட்டி இருந்தா உனக்கு என்னையா, யானைய ஓட்டிட்டு வர்றானா இல்லையா, யானை ஒழுங்கா வேலை செய்யறான்ல, விட்டுடுறான், அடிபட்டு போச்சு. ஆக சிவபக்தன், எனக்கு ரொம்ப வேண்டியவன், தேவார திருவாசகத்துல நல்ல அபிப்பிராயம் உடையவன், சிவபூசை பண்றவன். அவருக்கு அந்த பெருமாள் கோயில்ல ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல வேலை செய்ய பூசை பண்ற ஒரு ஐயங்கார், அவர் சொன்னாரு, நான் இத்தனை நாள் அந்த ஸ்ரீரங்க பெருமான பூசை பண்ணிட்டு இருக்கிறேன், சொந்த வீடு இல்ல, குடி வீட்டுல இருக்கிறேன், நான் என்ன பண்றேன்னு சொன்னேன். அப்ப இந்த யானை பாகன் சொன்னா, வாசி தீரவே காசு நல்குவீர்னு இருக்கு ஒரு பதிகம், அதுல 10 பாட்டு இருக்கு, அது தினந்தோறும் சொல்லிட்டு இரு, உனக்கு காசு கிடைக்கும், சொந்த வீடு வாங்கிடுவே அப்படின்னு சொன்னாரு. அந்த ஐயங்காரு இதை எழுதி வாங்கி தினந்தோறும் சொன்னாரு, கையில காசு கிடைச்சது, வீடு வாங்கிவிட்டார் பாத்தீங்களா. ஆமா, அங்க நான் இப்ப எனக்கு 80 வயசு வந்த போது அவர் ஒரு பெரிய விழா வச்சிருந்தார். அவர் அப்ப போன போது அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் சொன்னேன், யாரா இருந்தா அந்த தேவாரத்தை பாடின உடனே கடவுள் தான், அவ்வளவுதான் இல்லையா. இந்த 1951 இருந்துதான் நான் தேவாரம் முழுமையா படிச்சு முடிச்சு வெளியில பாட ஆரம்பிச்சேன். எனக்கு 80 வயசு, எனக்கு எத்தனையோ பணக்காரர்கள் எனக்கு சிநேகிதம், ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுத்ததுன்னு என் வாயினால கேட்டதே கிடையாது. ஏன், அந்த பதியத்தை பாடி இருக்கிறேன், திருஞான சம்பந்தத்துக்கு 1000 பொண்ணு கொடுத்தான்னு இருக்கு, எனக்கு கொடுக்க மாட்டானா என்ன, கொடுத்துக்கிட்டு இருக்கான் இருக்கேன். ஆக நீ கோடீஸ்வரனா போயிட்டியோ, இல்ல கிடையாது, என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துக்கிற அளவுக்கு அவன் கொடுத்துடுறான். அந்த தேவாரம் அதைத்தான் செய்கிறது நிச்சயமாக என்று சொல்லிவிட்டு, இந்த வாசித்தீரவே பதிகம் முதல் திருமுறையில இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப முதல் திருமுறையில இருக்க எல்லா பதிகத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆக அந்த 1 திருமுறையில் இருக்கிறது இந்த வாசி தீரவே என்பது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த தேவாரத்தை நம்ம பாடிக்கொண்டிருந்தோம்னா நமக்கு வறுமை என்பது இருக்காது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு திருப்பதி உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சிவனுக்கு பேர் தாயும் ஆனவன் அப்படின்னு பேர். ஏன் இந்த பேர் வந்தது, சில பேர் நினைக்கிறாங்க என்ன தமிழ்ச்சி சங்கத்துல இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் பாட மாட்டேங்கிறார் அப்படின்னு. நான் தான் நிறைய பாடிவிட்டேனே, நிறைய கேசட்ல வர வச்சிருக்கிறேன், பாடி இருக்கிறேன், போட்டு கேட்கலாம். இந்த மாதிரி வரலாறுகள் தான் தெரியாம போயிடும். அத நாம வரலாறு தெரிஞ்சால்தான் அந்த தேவாரத்துல நமக்கு பரிபூர்ணமாகற அன்பு ஏற்படும் இல்லையா. ஆமா, அந்த தாய்மானவன் இந்த சுவாமிக்கு பேர். ஏன் தெரியுமா, திருச்சிராப்பள்ளியில ஒரு செட்டி பெண் முதல் தலைப்பிரசவம், அவளுக்கு திருவானைக்காவல வீடு, திருச்சிராப்பள்ளிக்கு நடுமத்தில 6 இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் காவேரியில தண்ணி நிறைய போகும், மேட்டு விடாம எதிர்பார்க்க வேண்டியில்லை, அது ஜீவ நதி. எனக்கே தெரியும், 6 மாசம் 7 மாசம் அந்த காவேரியில தண்ணி நிறைய ஓடிக்கொண்டே இருக்கும். காவிரியெல்லாம் நான் 2 ஆளுனும். ஆமா, காவிரி கரையில் இருந்தவன் தானே, தருமபுரம் காவிரி கரையில் தானே இருக்கிறது. இன்றைக்கு என்னடா, மணல் தான் கிடக்கு. மேட்டூர் டேம் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, மேட்டூர் டேம்காரன் அவன் மைசூர்காரனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். முன்ன எல்லாம் அப்படி கிடையாது, 6 மாசம் 7 மாசம் 2 கரையும் கரை புரண்டு ஓடும் தண்ணீர், அது ஜீவ நதி. அப்படி தண்ணி போயிட்டு இருந்தது. இவ என்ன பண்ண, தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போக நினைச்சா போக முடியல, அம்மாவாவது வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த செட்டி பொண்ணு. அம்மா வருவதற்கும் இல்லை, தண்ணி 2 கரையும் போகுது, பாலம் கிடையாது. என்ன பண்ண, பிரசவ டயம், ஐயோ சுவாமி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுகிறா இந்த குழந்தை. உடனே தாய் வந்துட்டா, பிரசவம் ஆயிட்டுது, எல்லாம் முடிஞ்சுது, அம்மா அம்மா நான் கடத்தது வரைக்கும் நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி போயிட்டா. செத்த நாடி கழிச்சு உண்மையான தாய் வந்தா, அம்மா குழந்தை பிறந்துட்டா குழந்தைப்படுத்துட்டா, தண்ணி நிறைய போகுதுமா, என்னால வர முடியலடி அப்படின்னா. என்னம்மா இப்படி சொல்ற, இப்ப வந்து எனக்கு பிரசவம் பார்த்தேன், கடத்தலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், என்ன இப்படி சொல்ற, என்ன நான் வரலடி, நான் இப்பதானே வர்றேன் அப்படின்னா. ஓ, மலைமேல இருக்கிற கடவுள் வந்தானா அப்படின்னு சொன்னான். சொன்னா இவர், அதனால அவனுக்கு தாய் மானவன் பேரு. இப்பவும் திருச்சிராப்பள்ளியில அந்த பிரசவம் பார்த்த போது பழைய காலத்துல கொடுப்பாங்களே மருந்து, இப்ப கொடுக்கிற மருந்தெல்லாம் வேற, அந்த மருந்து இப்பவும் திருச்சிராப்பள்ளியில சாமிக்கு செய்து வைத்திருப்பார்கள், அதை நிவேத்தியம் பண்ணுகிறார்கள், அது வேண்டியவங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆமா, நான் போனேன்னா நிச்சயமா அந்த மருந்து வாங்கி சாப்பிடுவேன், எனக்கு பிரசவம் இல்ல. அந்த மருந்து சாப்பிட்டா உடல்ல இந்த வைரல்லாம் சரியா இருக்கும், நீங்க போனா கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அந்த மருந்து தான் கொடுத்தான் சிவன் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த ஊருக்கு ஒரு தேவாரம், நன்றுடையானை தீயதில்லானை என்று தொடங்கும். இந்த தேவாரத்துல 11 பாட்டு இருக்கு, இதை பாடினால், அதை பாடிக்கொண்டே இருந்தால் இந்த பெண்கள் வயத்தை அறுக்க வேண்டாம், நிச்சயமாக சுகப்பிரசவம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய பெண்ணுக்கு அமெரிக்காவில் பிரசவத்துக்கு போனார், இந்த தேவாரத்தை வச்சுட்டு போயிட்டார். எனக்கு கடிதம் எழுதினார், நான் நன்றுடையானை தேவாரம் பாடணும்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன், அவசரத்துல புத்தகத்தை வச்சுட்டு வந்துட்டேன், இங்க தேவாரமே கிடைக்கல, அது எழுதி அனுப்புங்கோ அப்படின்னு எழுதினார். நான் 11 பாட்டையும் எழுதி ஏர் மெயில் அவருக்கு அனுப்பிச்சேன், படிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த பெண்ணு வகுத்து அறுக்கல, ஊசி போடல, சுகப்பிரசவம் ஆயிட்டுது, சௌக்கியமா இருக்கா. அந்த அற்புதமான தேவாரத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது பாடி காட்டப் போறேன். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை திராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே, என் உள்ளம் குளிருமே. நன்றுடையானை தீயதில்லானை நன்றுடையானை தீயதில்லானை நரிவெள்ளேறு நரிவெள்ளேறு நன்றுடையானை தீயதில்லானை நரிவெள்ளேறு ஒன்றுடையானை வெள்ளேரொன்றுடையானை நரிவெள்ளரொன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சென்றடையாத திருவுடையானை திராப்பள்ளி 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 சென்றடையாத திருவுடையானை திராப்பள்ளி குன்றுடையானை திராப்பள்ளி குன்றுடையானை கூறையங்குள்ளம் குளிருமே குன்றுடையானை கூறையங்குள்ளம் குளிருமே குளிருமே உள்ளம் குளிருமே உள்ளம் குளிருமே. இப்படி அற்புதமான திருப்பதிகம் இருக்கிறது. உங்க வீட்டுல யாராவது பிரசவத்துக்கு இருந்தாங்கன்னா அந்த 11 பாட்டையும் தினந்தோறும் படித்துக் கொடுங்கள். இந்த பெண் வயத்தை அறுக்க வேண்டாம், கத்தி வச்சாலே போச்சு உடம்பு. ஆமா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சைதாப்பேட்டையில் அவர் வந்திருக்காரோ என்னமோ, திருநாவுக்கரசு முதலியார்னு பேர். அவர் வீட்டுல இதுவரைக்கும் ஆன பிரசவம் பூரா இந்த பதியத்தை படிச்சு சுகப்பிரசவம் ஆயிருக்கிறது என்று சொன்னார். ஆமா, எனக்கு தெரியும். இப்ப அமெரிக்காவில் அவருடைய பெண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகி ஆபரேஷனே இல்லாமல் பிரசவம் ஆச்சு. அவங்க வீட்டுல ரெண்டு பேர் டாக்டர் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் டாக்டர் இருக்கிற வீட்டுலதான் இந்த மாதிரி என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த அற்புதமான திருப்பதியும் அந்த செட்டி பொண்ணுக்கு மாத்திரம் வைத்தியம் பார்க்கல, நம்ம வீட்டு பெண்களுக்கும் வைத்தியம் பார்ப்பான் நிச்சயமாக என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த திருப்பதியும் அந்த முதல் திருமுறையில வருகிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன்.